ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு மனமே நீ மயங்காதே. இப்போ இந்த தலைப்பு வந்து நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது, எப்படி இயங்குகின்றது, அதனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்ப இந்த தலைப்பு ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து அந்த சாந்தோக்கிய உபநிஷதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்துல அந்த ரிஷி சாண்டில்ய ரிஷி என்ன சொல்றாருன்னா, எண்ணம் போல் வாழ்வு, உன் மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. நீ எதுவாக நினைக்கின்றாயோ நீ அதுவாகவே ஆகின்றாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெரிய உண்மையை வந்து சாண்டில்ய மகரிஷி பேசுறார். அதுதான் சாந்தோக்கிய உபநிஷதம் பேசுது. அப்ப அந்த உபநிஷத்தினுடைய ஆழமான உட்பொருளை நம்ம வந்து உள்வாங்கும் போது இங்க எல்லாமே மனசுதான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இங்க மைண்ட் தான் நம்மளை வந்து பிளே பண்ணி நம்ம இப்படி வாழ வைக்குது. இப்ப நாம் இந்த பகுதி இப்ப பார்க்க இருக்கின்ற இந்த தொடர் வகுப்புல, இப்ப மனமே நீ மயங்காதே அப்படின்னு ஏன் தலைப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா, நீங்க இந்த மன மயக்கம் தான் நம்மளை வந்து இந்த மாதிரி புற விருத்திகள்ல அதிகமான நாட்டத்தை உண்டு பண்ணி மனம் போன போக்குல நம்மளை போக வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அதை நம்ம நன்றாக ஆராய்ந்து விசாரித்து விவேகத்தினால நம்ம விழித்துக் கொள்ளும் போது மட்டும்தான் நம் மனித பிறவியினுடைய மகத்தான உண்மையை நம்முள் உணர முடியும் என்று மகான்கள் சொல்ல வருகின்றார்கள். அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப நாம எப்படி இருக்கிறோமோ, அதாவது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அப்படியே உங்கள் உலகமும் இருக்கின்றது அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது, வேதம் அதை தான் சொல்ல வருது. உங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் உங்கள் உள்ளத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு உகந்ததாகவே காட்சி அளிக்கின்றது. உங்களால் புறத்தில் காணப்படுகின்ற காட்சிகள், கேட்கப்படுகின்ற கேள்விகள் என எல்லாமே உங்கள் உள்ளத்தில் சேகரிக்கப்பட்ட எண்ணங்களுக்கு ஏற்றவாறு பிரதிபிம்பித்து காணப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை தான் உபநிஷதம் பேசுது. அப்ப இங்க நம்முடைய எண்ணம் போல் வாழ்க்கை, நம்முடைய மனம் போல வாழ்க்கை, நம்முடைய எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம மனசு வந்து அப்படி ஒரு தீர்மானத்துல முடிவு பண்ணி இருக்கு. அந்த முடிவை மாற்றுவதற்கு யாருக்குமே முடியாது, அந்த மனசே மாறினாதான் முடியும். அதனாலதான் நிறைய பேர் வந்து இந்த உலகத்துல மாறுவதே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிக்கோள்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையை ஏன் வாழ்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவரவர்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை. அப்ப அதே மாதிரிதான் நம்முடைய உள்ளம் வந்து ரொம்ப பரந்த மனப்பான்மையா ஒரு பெரிய மனசா நம்ம கிட்ட இருந்ததுன்னா, நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சமும் மிக பிரம்மாண்டமாக மிக பெரியதாக தெரியும். பரந்த மனசு, பரந்த மனப்பான்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து எப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களாக இருக்கோ அந்த அடிப்படையில அந்த பரந்த மனப்பான்மை வந்து வெளிப்படும். அது வந்து உதவி செய்யும், நாலு பேருக்கு உதவிகரமா இருக்கணும், உபகாரமா வாழணும், எல்லோரையும் நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை வந்து பலரிடத்திலும் இருக்கும். அதுவே வந்து அவங்களுடைய உள்ளம் சிறியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக, குற்ற உணர்ச்சி உள்ளவர்களாக அவர்களே அவர்களை தன்னை பார்த்து கொண்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது ரொம்ப அற்பமானது, மிக மிக சிறியது, எல்லாமே வந்து அவர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயமாக தெரியும். அப்ப இதுக்கு நம்ம என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்முடைய உள்ளம் மாறினா மட்டும்தான் உலகம் மாறும். அதாவது சாஸ்திரம் அதை தெளிவா சொல்லுது, உங்கள் உள்ளம் மாறாமல் இந்த உலகம் மாறாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை சாஸ்திரம் தெளிவுபடுத்துகிறது. இப்ப எவைகள் எல்லாம் தற்போது உங்களால் அறியப்படுகின்றனவோ அவைகளெல்லாம் உங்கள் அனுபவத்தில் தற்போது அடங்கி இருக்கின்றன. எவைகளெல்லாம் இனிமேல் உங்களால் அறியப்படப் போகின்றனவோ அவைகளெல்லாம் உங்கள் அனுபவத்தின் வாயிலாக இனிமேல் தான் அறியப்படப் போகின்றன. ஆக அறிபவைகள், அறியப்பட்டவைகள் என எல்லாமே உங்கள் மனதில் எழுந்த எண்ணங்களின் எழுச்சி என்றுதான் கூற வேண்டும். இப்ப அதை நம்ம நல்லா இங்க உள்ள வாங்கிக்கணும். அதாவது நம்முடைய எண்ணங்களுடைய எழுச்சி தான் இங்க நாம் அறிந்தவைகள் அறியப்பட்டவைகள் எல்லாமே. இப்ப நீங்க எப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ள வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கைன்னு சாஸ்திரம் சொல்லுவது போலவே அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் நமக்கு வெளிப்படும். ஏன்னா மனம் போல் வாழ்வு எண்ணம் போல் வாழ்வுங்கிறது அதுதான். நம்முடைய மனசுக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணங்களை சேகரித்து வச்சிருக்கோமோ அது மாதிரி நம்முடைய உலகம் இருக்கும் அப்படின்னு ஏன் பெரியவங்க சொல்றாங்க மகான்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த உலகத்தை வந்து கெட்டதா பாக்குறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கெட்ட விஷயமா தெரியுது. எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அயோக்கியத்தனம், எங்க பார்த்தாலும் ரவுடித்தனம், எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு கொலை கொள்ளை அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய உலகம் அப்படித்தான் தெரியும். ஏன்னா நீங்க பார்க்கிற விஷய சுகங்கள் அப்படியே இருக்கிறதுனால, அதாவது நீங்க புறத்துல நாட்டம் கொள்ளுகின்ற விஷய சுகங்கள் எல்லாம் இது மாதிரி எண்ணங்களுக்குள்ள போகிறதுனால நமக்கு என்ன ஆகும், எல்லாமே கெட்டதா தெரியும், பார்க்கறவெல்லாம் மோசமானவனா தெரியுவான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் நமக்குள்ள வந்துடும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை உள்வாங்குறோமோ அந்த எண்ணங்கள் நம்மளமாகவே வெளிப்பட்டு நமக்கு இந்த உலகமாக விரியும். அதுல எந்த சந்தேகமும் தேவையே கிடையாது. உங்கள் எண்ணங்களும் ஆசைகளும் நோக்கங்களும் என இவைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த உலகமாக உங்களிடம் உள்ளது அப்படிங்கிற ஒரு உயரிய விஷயத்தை தான் உபனிஷதங்கள் எல்லாம் பேசுது. அப்ப இங்க நம்மிடத்துல அழகும் ஆனந்தமும் சுகமும் ஆகிய உலகமாகிய இந்த பிரபஞ்சத்திலே எல்லாமே நம்முடைய மனதின் அடிப்படையிலேயே அவ்வாறு அழகாகவும் ஆனந்தமாகவும் நமக்கு காணப்படுகிறது என்றால் நாம் உண்மையில் நல்லவைகளை நாடுகின்றோம், நல்லவைகளை கேட்கின்றோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை நமக்கு புரிய வரும். அதுவே சிலருக்கு வந்து இந்த உலகமும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே அழகின்மையாகவும் துன்பமாகவும் துக்ககரமாகவும் இருந்ததுன்னா அவர்கள் வந்து தீயதை நாடுகின்றார்கள், தீயதை பார்க்கின்றார்கள், தீயவைகளை கேட்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையும் நமக்கு நன்கு புலப்படும். அப்ப அவரவர்கள் எண்ணம் போல இந்த உலகம் இருக்கின்றது, இதிலிருந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே அவரவர்களுடைய உள்ளத்திலேயே அடங்கியிருக்கின்றன என்பதும் நன்றாக புரிய வருகின்றது என்றுதான் இங்கு ஞானிகளும் மகரிஷிகளும் யோகிகளும் நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் உபனிஷதங்கள் பூரா ஒவ்வொரு ஆங்கிள் நமக்கு அதை புரிய வைக்க பார்க்கும். ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு கண்ணோட்டத்துல நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு திறந்த மனதோடு வரணும். பொதுவா நம்ம ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில இது மாதிரி விஷயங்களை நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு சரியான பதில் கிடைக்காது. ஏன்னா அதை நம்ம உள்வாங்க மாட்டோம். நம்முடைய மனசானது என்ன பண்ணோம்னா ஏற்கனவே ஒரு தீர்மானத்துல இருக்கும், அந்த தீர்மானத்தை தான் சரின்னு வச்சு கொண்டிருக்கோம். அப்ப அந்த மனதிடத்துல போய் நம்ம அது மாதிரி இல்லைங்க இது இது மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று கருத்துக்களை நம்ம முன்வைத்தோம் அப்படின்னா மனசானது அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அது தீர்மானிக்கப்பட்ட விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால, இல்ல இல்ல நான் இப்படிதான் முடிவு பண்ணிருக்கேன், நீங்க இப்படி சொல்றீங்க அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உள்ள வாங்க வரும்போது நம்ம ஒரு எம்டி டம்ளரா வர்றப்போது தான் நம்ம வந்து உள்ள வாங்கி என்ன சொல்ல வருது, சாஸ்திரம் மகான்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, அவர்கள் அடைந்த அனுபவங்கள் என்ன, நாம் அடைய போகின்ற அனுபவங்கள் என்ன, இப்பொழுது நம்ம அடைந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம விசாரணை செய்து பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்களால் தான் நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே புரிய வரும். ஏன்னா நீ எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருளாகவே நீ இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தான் உபனிஷதங்கள் சொல்ல வருது. அப்ப நாம வந்து உண்மையை தேடணும், அந்த உண்மையை தேடும் போது அதுதான் நான் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனா நம்ம அற்ப விசேஷங்கள்ல போய் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்முடைய எண்ணங்களாக உள்ள ஏற்றி வைக்கப்பட்டு அது வந்து நம்முடைய நினைப்புகளாக பதிவுகளாக உள்ள பதிஞ்சு அது மாதிரி நமக்கு உலகம் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க இந்த உலகம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம் போலவே இருக்கும் அப்படிங்கிறத நடைமுறையில பார்க்க முடியும். அப்ப உங்களுடைய நினைப்புகளால் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உலகத்தை, உங்கள் பிரபஞ்சத்தை உருவாக்கி அனுபவித்து அழித்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இந்த உபனிஷதங்கள்லாம் பேசுது. அப்ப எண்ணங்களால் எழுந்த நினைப்பாக உங்கள் அகத்துக்குள்ளே, உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையையும் நிலைமைகளையும் போலவே உங்களுடைய புற வாழ்க்கையும் புற நிலைமைகளும் அமைகின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுது. அதாவது நம்முடைய எண்ணங்கள் தான் நமக்கு இந்த உலகமா விரியுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே எடுத்து சொல்லுது. ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ள உள்வாங்கி கொண்டிருக்கிறோமோ அதை வந்து வெளிப்பட்டே ஆகும், வெளிப்பட்டே தீரணும். ஏன்னா அதுதான் மனசு. அந்த பதிவுகளை என்ன பண்ணோம்னா வெளியே கொண்டு வந்து அதற்கான ஒரு புற வாழ்க்கையை உண்டு பண்ணோம், புற சூழ்நிலைகளை உண்டாக்கும். அப்ப இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இப்ப நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய ஒழுக்கம் கூட, அதாவது நம்முடைய நினைப்பு தான் நம்முடைய ஒழுக்கம் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. நம்முடைய நினைப்பே நம்முடைய ஒழுக்கம். அப்ப இங்க நினைப்பும் ஒழுக்கமும் அப்படிங்கிறது வேறு வேறு கிடையாது, இரண்டும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு ஆழமான உபதேசத்தை மகான்கள் சொல்றாங்க. அப்ப இங்க ஒழுக்கம் என்பது அவரவர்களுடைய தற்போதைய நிலைமையின் மூலமாகவும் சந்தர்ப்பத்தின் மூலமாகவும் வெளிப்படக்கூடுமாதலால் ஒரு மனிதனது புற நிலைமைகள் அவனுடைய அக நிலைமைகளுக்கு எப்பொழுதும் ஒத்தே அமைந்திருக்கும் என்று உபனிஷதங்கள் சொல்ல வருது. அப்போ இப்ப நீங்க பார்க்கலாம், ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கைங்கிறத எப்படி அனுபவத்துல பார்க்கலாம் அப்படின்னா, நம்முடைய எண்ண பதிவுகள் இருக்கு இல்லையா, நம்முடைய நினைவுகள் இருக்கு இல்லையா, அந்த நினைவுகள் படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதுல இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஒரு சிலர் வந்து நல்ல ஒழுக்கமான நடைமுறைகள்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, ஒழுக்கம் தவறாம வாழ்வாங்க. சிலர் வந்து ஒழுக்கக்கேடாக வாழ்வாங்க, எப்படி வேணா வாழ்ந்தா போதும், எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மனோபாவத்துல அவங்க இருப்பாங்க. அப்ப இது ஏன் மாறுபட்டு இவர்கள் காணப்படுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரவர்களுக்கு சிறு வயதிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட எண்ணங்களுடைய எழுச்சி அந்த நினைப்புகளாக வெளிப்படுகிறது, அந்த பதிவுகள் தான் அப்படி வெளிப்படுகிறது, அதுதான் அவங்க சூழ்நிலைகள் அப்படி உண்டாக்கி அப்படி கொண்டு வந்துடுது. அப்ப நம்ம இங்க வந்து என்ன மாதிரி பதிவுகளை சிறு வயதிலிருந்து ஏற்றுகிறோமோ அதுவே நடைமுறைக்கு வந்துடும். அதை நம்ம ரொம்ப ஆழமா இங்க கவனிச்சு பார்க்கணும். எத்தகைய எண்ணங்களால் நினைப்புகளால் ஒருவனுடைய ஒழுக்கம் உண்டாகி இருக்கின்றதோ அத்தகைய நினைப்புகளே அவனை அந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அவன் வாழ்க்கையில் எதுவும் தானே உண்டான செயல் என்பது எதுவும் கிடையாது, எல்லாம் ஒருபொழுதும் பிசகாத ஒரு நியதியின் காரியமாகவே நடந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு ஆழமான உண்மையை சாஸ்திரம் உபதேசிக்கிறது. அதாவது இப்போ இங்க வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய சூழல்கள் நியதிகள் எல்லாம் ஒரு ஒழுங்கு நியதிக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அந்த இயற்கையினுடைய ரித்தம்னு சொல்லக்கூடிய அந்த நியதிக்குள்ள அது அழகா இயங்கிட்டு இருக்கு. அதற்கான சூழ்நிலைகளை அது உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தரும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா ஏன் மனிதன் அதை உணராம இருக்கிறான் அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவரவர்களுடைய மனதில ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அப்ப அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த நியதிக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க, அந்த இயற்கையினுடைய நீதிக்குள்ள வராம ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினுடைய அடிப்படையில் அவர்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்கள், அந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகின்றார்கள் இல்லையா. அப்ப அந்த சூழ்நிலை தான் அவர்கள் அந்த மாதிரி ஒரு உண்மை நிலையை புரிய வைக்க முடியாத நிலைக்கு கொண்டு போய் தள்ளுது. அப்ப அவங்களுக்கு அந்த ரியாலிட்டி புரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி என்ன மாதிரி எண்ணங்களை அவங்க ஏற்றி வச்சுட்டு இருக்காங்களோ அதை நடைமுறைப்படுத்த பாக்குறாங்க, அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். அப்படி வாழ்ந்தால் அது சந்தோஷம் தரும் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் பார்க்கும்போது அவைகள் எல்லாம் அவர்களுடைய அறியாமை எண்ணங்கள் என்றுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆகவே இந்த உண்மையை நம்முடைய அன்றாட நிலைமைகளில நாம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மன திருப்தி கொடுக்குதா மன திருப்தி கொடுக்காம இருக்குதா அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்த்தா தெரியும். இப்ப நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை மூலமா நமக்கு வந்து வருகின்ற சுக துக்கங்கள் இருக்கட்டும், வாழ்க்கையில வருகின்ற பல்வேறு சந்தர்ப்பங்கள் அமையட்டும், எதை நீங்க கவனிச்சாலும் அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை உண்டு பண்ணுதா, நீங்க அமைதியாக இருக்க முடியுதா, ஆனந்தமாக வாழ முடியுதா அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையலையோ அந்த மன திருப்தி அமையல, அமைதி உண்டாகவே இல்லை, ஆனந்தம்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க புற விஷயங்கள்ல ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களிலே சிக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக நன்றாக தெளிவாகின்றது என்றுதான் சாஸ்திரம் இங்க சுட்டிக்காட்டுற முக்கிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய மனம் தான் எல்லாமே, நம்முடைய ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ள நம்ம விதைச்சிருக்கிறோமோ அந்த விதைகள் பூரா விளைச்சலாக நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மகான்கள் ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறாங்க, உங்கள் உள்ளத்தின் உள்ளே எத்தனை ஆசைகளை அடைத்து வைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளம் வந்து அந்த விசய சுகங்களிலே சிக்கி கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விரிவான விஷயத்தை இங்கு சொல்ல வருகிறார். அப்ப அதற்கேற்றவாறுதான் உங்களுடைய உலகமும் உங்களுக்கு விரிகின்றது என்று இங்கு சொல்ல வருகின்றார். அப்ப அதை நம்ம கவனிக்கணும். இந்த உதாரணமா நம்ம நடைமுறையில பார்க்கும்போது இப்ப ஒருவர் வந்து கள்ளுக்கடைகளையோ அல்லது சிறைச்சாலையோ அடைவது என்பது அவர்களது ஊழின் வினை பயன் அல்லது சந்தர்ப்பத்தின் கொடுமையால் என்று கூறுவதை விட அவர்களது அத்தகைய ஈனமான எண்ணங்களும் நினைப்புகளும் இழிவான ஆசைகளுமே அவர்களை அவ்விடங்களில் கொண்டு போய் சேர்க்கின்றன என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு உபதேசிக்கின்றார்கள். அப்போ நம்ம நல்லா உள்ள வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப ஒருவருடைய வாழ்க்கையில வந்து ஏன் ஒருத்தன் டாஸ்மாக்லயே இருக்கான், அப்புறம் ஏன் ஒரு சிலர் வந்து சிறைச்சாலை போறாங்க, ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நடைமுறையில அது அவரவருடைய ஊழ்வினை வினை பயன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த ஊழ்வினை வினை பயன் அப்படிங்கிறது தானா உருவாவது கிடையாது. அந்த ஊழ்வினை வினை பயன் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணங்களால் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு உண்மையைத்தான் இங்க உபநிஷதம் சொல்ல வருது. ஏன்னா ஒருத்தனுக்கு ஊழ்வினை அந்த வினை பயன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படி நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா, வினை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செயல்னு அர்த்தம். அப்ப செயல் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி செயல் செய்தீங்களோ அந்த செயலினுடைய பலாபலன்களை தான் நீங்க அனுபவிக்க முடியும். நீங்க செய்யாத ஒரு செயலுக்கு உண்டான பலன்களை நீங்க அனுபவிக்க முடியாது. ஏன்னா இது நடைமுறை உண்மைதானே. இப்ப நீங்க எதுவாக வேணா இருக்கட்டும், என்ன மாதிரி செயல்கள் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த செயல்களுடைய விளைவுகளை நீங்க கண்டிப்பா சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதை வந்து நம்ம கர்மா தியரியில பேசும்போது கூட நம்ம சொல்லுவோம், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. அதை எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தா கூட, இப்ப நீங்க வந்து ஒரு விவசாய நிலத்துல நீங்க வந்து ஒரு திணைங்கிற தானியத்தை விதைச்சிங்க அப்படின்னா திணை அரிசியை நீங்க அறுவடை பண்ணலாம். ஆனா நீங்க வந்து வினைங்கிற ஒரு செயல்ல தப்பான விஷயங்களை செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை விதைக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், வேற மாதிரி ஒரு செயல் விளைவை உண்டு பண்ணி அதற்கான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதை மகான்கள் இங்க சொல்ல வராங்க. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு விளைநிலம், அது வந்து ஒரு விளைநிலமாக பார்க்குது. இது பகவத்கீதையே சொல்லும். பகவத்கீதை வந்து சேத்திரன் சேத்ரக்னன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசுவோம். நான் ஏற்கனவே இதை பற்றி விரிவான விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப சேத்திரம் அப்படிங்கிறது வந்து விளை நிலம், சேத்ரக்னன் அப்படிங்கிறது அந்த ஆன்மா அந்த அறிவு அப்படிங்கிறது பகவத்கீதையினுடைய சாராம்சம். அப்ப இங்க நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி கீழ்நிலை செயல்களை செய்ய வைக்குது. அந்த கீழ்நிலை செயல்களை செய்யறதுனால அதே எண்ணங்கள் வலுவாகி மீண்டும் அந்த கீழ்நிலை செயல்களை வந்து ஆழமாக செய்ய வைக்குது. முதல்ல வந்து ஒரு சாதாரணமா தான் அது தொடங்குது, அது வந்து கீழ்நிலை செயல் என்று தெரியாத மாதிரி தொடங்கினாலும் அந்த செயல் வலுவாகும் போது அதில் அதிகமாக மனிதன் ஆட்கொள்ளப்படுகிறான், அதுலயும் அவன் சிக்கிக் கொள்கிறான். அப்ப அந்த செயல் விளைவுகள் என்ன ஆகுதுன்னா, அவனை கடைசியில ஏதேனும் ஒரு விஷயத்துல அடிமையாக்கி விடுகிறது. அது மதுவுக்கு அடிமையாகிறான் அல்லது மாதுக்கு அடிமையாகிறான், அவன் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய நிலைகள் எல்லாம் உண்டு பண்ணிக்கிறான். அப்ப இதெல்லாம் எப்படின்னா, அவன் எண்ணங்களுடைய எழுச்சி தான், அவனுடைய நினைப்புகள் தான் அதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் மிக மிக ஆழமாக, உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னு அஷ்டாவக்கிர கீதை முதல் கொண்டு எல்லாமே ரொம்ப தெளிவா நமக்கு மனதை பற்றிய ஆழமான உண்மைகளை புரிய வைக்க பார்க்குது. அப்ப இந்த இடத்துல யார் ஒருத்தன் விழித்துக் கொள்கிறானோ, விவேகத்தினால இதை விசாரணை செய்து விழித்துக் கொள்கிறானோ, அவன் அந்த பரிசுத்த மனதை அடைகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதை தான் நாம பேசும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கண்ணாடின்னு சொல்றோம். அந்த மனதை வந்து கண்ணாடியோட ஏன் ஓமானப்படுத்துறோம் அப்படின்னா, அந்த கண்ணாடிகளை பிரதிநிதிக்கின்ற உருவம் வந்து மிக தெளிவாக தெரிய வேண்டுமானால் அந்த கண்ணாடி தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அதுல பிரதிபிம்பிக்கின்ற பிம்பமானது மிக தெளிவாக காணப்படும். அது மாதிரி யாருடைய மனம் தூய்மையாக இருக்கின்றதோ அவர்களுடைய மனதில் தான் அந்த அறிவும் வந்து பிரகாசிக்க முடியும். அந்த தூய அறிவாகிய இறைவன் நம்முடைய உள்ளத்திலே தான் கோயில் கொண்டிருக்கிறான். அப்ப அந்த உள்ளத்திலிருந்து அவன் வெளிப்பட வேண்டுமானால் அந்த விவேகத்தினால அந்த மனிதன் விழித்து கொள்ளாமல் அந்த இறைத்தன்மையான அந்த தூய அறிவாகிய பேரறிவு அவனிடத்திலே பிரகாசிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை உபநிஷதங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்முடைய எண்ணங்கள் நமக்கு தூய்மையா இல்லாததுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில பல விதமான குற்ற செயல்களை நம்ம புரிந்து கொண்டே இருக்கிறோம், குற்றத்துக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறோம். அந்த குற்ற செயல்களும் குற்ற விளைவுகளுக்கு நம்ம போய் மாட்டுவதும் என்ன காரணம் அப்படின்னா, அது நம்முடைய எண்ணங்களுடைய வலிமை தானே தவிர புறத்தினால யாராலும் எந்த சக்தியாலும் அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்க மகான்களும் உபநிஷதங்களும் சொல்ல வருது. அதை வந்து எளிமைப்படுத்தி நம்ம வந்து பழமொழியில சொல்லும் போது என்ன சொல்லுவோம், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உனக்கு வந்து ஒரு நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அது இன்னொருத்தருக்கு கொடுக்கறதே கிடையாதுப்பா, உன்னுடைய உள்ளத்துல இருக்கிற விஷயங்கள் தான் உனக்கு அப்படி கெட்டதாக உனக்கு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு, உனக்கு நல்லதாக வெளிப்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே தீதும் நன்றும் பிறர் தருகின்றார்கள் என்று சொல்வது அவனுடைய அஜ்ஞானம், அவனுடைய அறியாமை. அவன் தான் தவறான விஷய சுகங்களை உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய தவறுகளை மறைத்துக் கொண்டு மற்றவர்கள் மீது அதை திணிக்கின்றான் என்று பார்க்க முடிகிறது. அப்ப தான் தவறு செய்வதை அவன் உணரவில்லை, தன்னுடைய தவறை அவன் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. ஆனா தான் தவறு செய்துவிட்டு அதை மற்றவர்கள் மீது தூக்கி போட்டுறான், அவனால தாங்க நான் இப்படி ஆயிட்டேன், அவன் அப்படி செய்யலனா நான் இப்படி ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு இன்னொருத்தர் மேல கொண்டு போய் தவறை போடுறான் பாருங்க. அவர்களெல்லாம் வந்து அஜ்ஞானிகள், அறியாமை ஜனங்கள் என்றுதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க நம்ம என்ன இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இடத்துல வந்து ஒரு குற்றம் நிகழ்கிறது, ஒரு தவறு இழைக்கப்படுகிறது, தவறான விஷயத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா, அந்த குற்ற நினைப்பு இருக்கு இல்லையா, நம்முடைய உள்ளத்திலேயே அந்த தவறான விஷயம் இருக்கு இல்லையா, அது ஆழமாக உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கு. நீண்ட காலமாக அது மனதினுடைய அந்தரங்கமாகவே உள்ளே உறவாடி கொண்டிருக்கிறது என்று சொல்ல வருது சாஸ்திரம். ஏன்னா ஒரு தவறான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அது நம்முடைய உள்ளத்துல ஏற்கனவே பதியப்பட்ட ஒரு பதிவு, அது இன்று நேற்று பதிவாக இருக்காது, பல ஆண்டுகளாகவே நமக்கு பதிவு செய்யப்பட்ட விஷயமாக இருக்கும், நம்முடைய பழமையான ஞாபகங்களா இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு தவறான விஷயத்துல அனுபவப்பட்டு அந்த அனுபவங்களை நம்ம ஞாபகமா உள்ள வச்சுக்கிட்டு இருப்போம், அதை நம்ம நீக்க மாட்டோம். அந்த அனுபவங்கள் என்ன ஆகும்னா மனசுக்குள்ள இருந்துகிட்டு நம்மள உள்ள நமக்கு தெரியாம அப்படியே துளிர் விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த துளிரானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செடியாகி அப்படியே மரமாக மாறும்போதுதான் அது நம்முடைய சுபாவமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த நேரத்துல அந்த சந்தர்ப்பம் அந்த நினைப்பின் மொத்த சக்தியாகவே வெளிப்பட்டு விடுகிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சந்தர்ப்பங்கள் வந்து மனிதனை வந்து அவ்வாறு உண்டாக்குவது கிடையாது, அது அவனுக்கு தெரிவிக்கின்றது. அந்த சந்தர்ப்பங்கள் என்ன பண்ணுதுன்னா அவனுடைய எண்ணங்களுடைய எழுச்சியை வெளிப்படுத்தி காட்டுகிறது. இப்ப இந்த சந்தர்ப்பம் நடக்கலைன்னா நான் அப்படி ஒரு செயல் செய்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா, அந்த சந்தர்ப்பம் ஏன் உண்டாகுது அப்படின்னா அவனுடைய ஆழமான எண்ணங்களே அந்த சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஒருத்த சொல்லிட்டு இருப்பான், நான் வந்து என்னவோ முயற்சி எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில முன்னேறவே முடியலைங்க, நான் வெற்றி பெறவே முடியலைங்க அப்படின்னு ஒருத்த சொல்றான் அப்படின்னா, அவனுடைய எண்ணங்கள் பூரா வந்து முடியல முடியல அப்படிங்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்களை அவன் வச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால அவனுக்கு அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையவே இல்லை. அதுவே சில சாதனையாளர்களை வெற்றியாளர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து நான் சாதிக்க முடியும், நான் சாதித்து காட்டுவேன், எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு உள்ள அவன் ஆழமாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவன் பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா அந்த இயற்கையானது அந்த சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி அந்த வாய்ப்பை அவனுக்கு உண்டாக்கி கொடுத்துது. அப்போ அவன் அதை வெளிப்படுத்தி காட்டுறான் பாருங்க, அப்போதான் அவனுக்கு வந்து அவன் பாப்புலர் ஆகிறான், அவனுடைய அந்த தன்மை வெளிப்பட்டு அவனுடைய தகுதி மற்றவர்களுக்கு புரிய வைத்து அவன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாகவோ அல்லது பாராட்டக்கூடியவனாகவோ மாற்றப்படுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க எல்லாமே நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் இப்படி வெளிப்பட்டு பூதாகரமாக ஒரு நாள் வரப்போகுது. அப்படி வெளிப்பட்டு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பமும் இங்கு தானா மற்றொருவர் உண்டாக்குவது கிடையாது, நாமே உண்டாக்கி கொள்வதுதான். அப்ப நம்முடைய எண்ணங்களுடைய வலிமையானது உள்ள ஆழமாக பதிந்து கொண்டே வந்து ஒரு நாள் அது வீரியமாக வெளிப்படும் போது அதற்கான சந்தர்ப்பமும் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். அப்ப அந்த நினைப்பு நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அது பாவ நினைப்பா இருந்தா நம்மை பாவங்களை புரிவதற்கும், புண்ணிய நினைப்பாக நல்ல நினைப்புகளாக நல்ல எண்ணங்களாக இருந்தா நல்ல காரியங்களை செய்வதற்கும் துணை புரிகின்றது என்று நம்ம நடைமுறையில பார்க்க முடிகிறது. அப்ப இங்க ஒரு மனிதன் வந்து நல்லது செய்யறதும் கெட்டது செய்யறதும் அவரவர்களுடைய எண்ணங்களால் தான் அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த எண்ணங்கள் தான் அவன் அவ்வாறு வெளிப்படுத்தி வாழ வைக்குது. அப்ப அந்த பதிவு அவனுக்கு எவ்வளவு காலமா உள்ள பதிஞ்சிருக்கோ அது பாவ நினைப்புகளாக இருந்தா கண்டிப்பாக அவன் பாவங்களைத்தான் புரிவான், அவன் நிச்சயமாக நல்ல செயல் செய்ய மாட்டான். அப்ப அதனுடைய பலனாக அவன் என்ன பண்ணுவான், துன்பங்களை அனுபவிப்பான். அந்த துன்பங்களை அனுபவிப்பதிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவனுடைய எண்ண பதிவுகளானது செயலாக மாறி அந்த செயல் விளைவுகளில் அவனுக்கு துக்கங்களை கொடுத்து விடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதுவே அவனுக்கு புண்ணிய நினைப்புகள் இருந்தா, புண்ணிய எண்ணங்கள் இருந்தா அந்த புண்ணிய காரியங்களை செய்வான், அவற்றின் பலனாக அவன் இன்பங்களை அனுபவிப்பான். அப்ப இங்க இன்பம் துன்பம் என்பது மற்றவர்கள் யாரும் நமக்கு உண்டாக்குவது கிடையாது, தீதும் நன்றும் பிறர் தருவது கிடையாது, நம்முடைய எண்ணம் தான் அதை உண்டாக்குகின்றது, நம்முடைய மனம்தான் அதை உண்டாக்கி விடுகிறது என்று நாம் இங்கு ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வருகிறார்கள். அப்போ மனிதர்கள் தமக்கு வேண்டுவதை கவர்வதில்லை, தம்முடைய இயல்பையே கவர்கின்றார்கள் என்று நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அப்ப இங்க இயல்பாகவே அதுதான் அவர்களுடைய இயல்பு, அந்த நிலையில் அவங்க இருக்கிறவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அவங்க அவங்களை மாத்திக்க மாட்டாங்க. அப்ப அவங்க மாற்றத்தை அடையணும் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து தன்னுடைய புரிதலானது சரியா தவறா அப்படிங்கறத அவனே தீர்மானம் பண்ணி அவனை மாத்திக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், அதற்கான உயர் பரிமாண அறிவை அவன் நாடுவதற்கான வாய்ப்பை உருவாக்க, சந்தர்ப்பத்தை உருவாக்க, அவனுடைய எண்ணத்தை விரிவுபடுத்தணும், அந்த மாதிரி விஷயத்தை நோக்கி திருப்பணும். அப்ப நான் வந்து நல்ல விஷயத்தை நோக்கி போகணுங்க, நல்லதை நான் தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயத்தை யார் சொல்றா அப்படின்னு நம்ம தேட தேடவே அந்த ஃப்ரீக்குவென்சிக்குள்ள நம்ம வருவோம் பாத்தீங்களா. அப்பதான் நல்லவர்களுடைய சகவாசம் நமக்கு உண்டாகும், நல்ல புத்தகங்கள் நம்முடைய கைக்கு தானாவே வந்து கிடைக்கும், நல்ல அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில நிகழ ஆரம்பிக்கும். இது எல்லாருக்குமே நடைமுறை உண்மை. நீங்க எப்படி அதை தேடுறீங்களோ அந்த ஈர்ப்பு சக்திக்குள்ள நீங்க போவீங்க. அப்ப உங்களை அறியாமையே அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகிறதையும் நீங்க பார்க்க முடியும். அப்ப நீங்க எங்க வேணா இருக்கலாம், எந்த இடத்துல வேணா இருக்கலாம், எந்த சூழ்நிலையில வேணா வாழலாம், ஆனா உங்களுடைய எண்ணத்தினுடைய எழுச்சி வந்து நன்மையை நோக்கி திரும்புது அப்படின்னா அந்த நன்மைக்கான அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து திருப்பி கொடுத்துரும், அதை உங்களுக்கு முன்னாடி காட்டி கொடுக்கும். அப்ப இங்க ஆக்கத்தையும் அழிவையும் உண்டாக்குகின்ற ஒவ்வொரு மனித வாழ்க்கையின் சம்பவங்களும் அவரவர்களது உள்ளத்தில் உள்ள எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவர்களது நினைப்பின் சக்தியாலும் தன்மையாலும் அவர்களை அடைகின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை இங்கு புரிய வைக்கப்படுது. அப்ப இதைத்தான் நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். ஏன்னா இங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆக்கப்பூர்வமான செயலும் அழிவுகரமான ஒரு செயலும் நடப்பதற்கு காரணம் நாம் தானே தவிர வேறு யாரும் கிடையாது. அப்ப ஒவ்வொருவருடைய எண்ணங்களின் எழுச்சியும் அதனால் எழுந்த நினைப்புகளும் அவைகளுக்கான அனுபவங்களும் சேர்ந்த ஒரு தொகுப்பை தான் நாம் இங்கு மனம் என்று சொல்ல வரையும். அப்ப இங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களுடைய எழுச்சி தான். நீங்க எப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ள விதைச்சிருக்கீங்களோ அதை பூரா நீங்க வெளியே கொண்டு வர பாக்குறீங்க. அப்ப அந்த எண்ணங்களுடைய நினைப்புகள் இருக்கு இல்லையா, உங்களிடத்துல சேகரிக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய நினைவுகளாகவே உங்களிடத்துல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து நினைவுகளாக உங்களிடத்துல வெளிப்படும் போது அதற்கான செயல்களையும் நீங்கள் செய்யத்தான் போறீங்க. அப்ப அந்த செயல்களால் விளைகின்ற செயல் அனுபவங்களும் சேர்ந்து ஒரு தொகுப்பு இருக்கு இல்லையா, அதுதான் இங்க வந்து மைண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா மனசுங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுக்குமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலா இருந்தா தான் அது ஏத்துக்கும். மைண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தேவைப்படும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணாது. இப்ப அதனாலதான் நம்முடைய மனசானது வந்து இறைவனை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, அதாவது இறைத்தன்மையை வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அது அனுபவத்துல பார்க்க ஆசைப்படுது. இப்ப வெளி விஷயங்கள் மாதிரி இப்ப இறைவன்னா ஏதோ ஒரு உருவத்துல இருப்பான், அந்த உருவத்துல நம்ம இடத்துல வருவான், நம்ம இடத்துல அனுபவம் ஆகுவான், அப்ப நாம அவன் இடத்துல இப்படி முறையிடலாம் அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை உள்ள விதைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த விளைச்சல் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்களுடைய விளைச்சலானது அவ்வாறு விரிவுபட்டு கொண்டே போகும். ஆனா இந்த அனுபவங்கள் வந்து இறைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மனதில் தவறாக விதைத்து வைத்திருக்கின்ற அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி காட்டாது. காரணம் என்ன அப்படின்னா இங்க வந்து நாம என்ன விஷயத்தை தேடுறோமோ, இந்த மனதின் மூலமா என்ன விஷயத்தை அடைய ஆசைப்படுறோமோ அது நாம் தான் அப்படிங்கிறது தெரியாம நம்ம அதை தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம இந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து எப்பயுமே வெளியே தேடி ஃபுல்ஃபில் ஆக முடியாது, திருப்தி அடைய முடியாது, அமைதி அடைய முடியாது, ஆனந்தம் அடைய முடியாது. ஏன் அப்படின்னா அது வெளியே கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது, நமக்குள்ளேயே மலர வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது நம் உள்ளே இருக்கின்ற உள்ளம் தூய்மையாகும் போது மட்டும்தான் அது அனுபவத்துக்கு வரும். அதை தவிர நீங்க இதை வந்து மற்ற விஷயங்கள் மாதிரி புற விஷயங்கள்ல நீங்க அதை பிடிக்க பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய அனுபவத்துக்கு வரவே வராது. உங்களுடைய அனுபவத்துக்கு வராத வரைக்கும் மனசு வந்து அதுல திருப்தி ஆகாது, தேடிக்கிட்டே இருக்கும். அப்ப அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பல கோயில்கள் போயிட்டே இருப்பாங்க, பல பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பல மந்திர ஜபதபங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பலருடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு பாதை மாதிரி பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஈடுபட்டுட்டே இருப்பாங்க, இந்த தியானம் பண்றேன், அந்த யோகா பண்றேன், அந்த பயிற்சி பண்றேன், இந்த முயற்சி பண்றேன் அப்படின்ட்டு புற விஷயங்கள்ல நாட்டம் ஏன் உண்டாகுது அப்படின்னா அந்த மனசுதான் அப்படி ஒரு புறத்துல ஏதேனும் ஒன்றை பற்றி கொண்டே இருக்க விரும்புறதுனால இதை மாற்றி அதை மாற்றி ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டே இருக்கும். அப்ப அத்தகைய சூக்கமான மனதினுடைய ஆசைகளுக்காக அதனால் செய்து கொள்ளப்பட்ட ஒரு கருவிதான் இந்த உடம்பு என்று நாம் பார்க்க வேண்டும். இங்க சாஸ்திரம் மகான்கள் எல்லாம் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த எண்ணங்களுடைய எழுச்சியாக வந்திருக்கிற இந்த மனசு இருக்கு இல்லையா, இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய ஆசைகளை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு, பல பிறவிகளாக சேகரித்து வைத்திருக்கு. இந்த பிறவிகளிலேயே சிறு வயதுல இருந்து ஏராளமான எண்ணங்களை உள்வாங்கி ஆசைகளாக வளர்த்து கொண்டிருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன பண்ணும்னா அதை வெளிப்படுத்தி பார்ப்பதற்கான ஒரு உடம்பை வச்சு கையாளுது, அதுதான் இந்த பரு உடல், இந்த பௌதீக உடம்பு. அப்ப இங்க மனசு வந்து சூக்கமா இருக்கு, கண்ணுக்கு தெரியாம ஒரு நுண்ணியதாக இருக்கின்ற மனதானது தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு அது உண்டாக்கி கொண்ட ஒரு உபகரணம் தான் இந்த உடல் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில தான் இந்த உடலும் இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்புகளும் அந்த உடலுடைய செயல்பாடுகளும் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா அவர்களுடைய மனம் போல தான் அது இருக்கும். நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுனால அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி மனசு அது வளர்ந்து இருக்கிறதுனால அந்த மனதிற்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய மனோபாவத்தும் அந்த உடம்பும் அப்படிதான் கைகூடி இருக்கும். அப்ப இதை வந்து நாம வெளியே பார்க்கலாம். ஏன்னா இப்ப நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, எப்படி சொல்லுவாங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நடைமுறை வார்த்தையான வழக்கு மொழி. இப்ப இந்த வழக்கு மொழியில நீங்க கவனிச்சு பாருங்களேன், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா முகம்னு ஒரு விஷயத்துக்கு பொதுவா சொன்னா அந்த பிரகாசம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய நடைமுறையை நீங்க கவனிக்கலாம். அது வெளியே காட்டி கொடுக்கும். நம்ம முகம் அப்படின்னா நம்ம டைரக்டா அந்த முகத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஊடகமா பேசுவாங்க மகான்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ரொம்ப யதார்த்தமா சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா பேசுறீங்க, நல்லா எல்லாருக்கிட்டும் அன்பா பழகுறீங்க அப்படின்னா நீங்க உள்ள அந்த மாதிரி தூய்மையா இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க, யதார்த்தமா இருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய முகம் காட்டி கொடுக்கும், உங்களுடைய செயல் காட்டி கொடுக்கும். நீங்க செய்கின்ற செயல்களே வந்து உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லை, நீங்க வெளிப்படையா இருக்கிறீங்க, அதை வெளிப்படையா நீங்க செய்யறீங்க அப்படிங்கறத காட்டி கொடுத்துரும். அது உள்ள இருக்கிறத வெளிப்படுத்தும். அதுவே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கெட்ட விஷயங்களை உள்ள வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வெளிக்காட்டிக்க வெளிப்படுத்த தெரியாம அப்படியே ஒழிச்சு வச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க அவங்களை கவனிச்சு பாருங்க, அவங்களுடைய முகத்துல வந்து சிரிப்பு அவ்வளவு சீக்கிரம் வராது, கடுகடுன்னு இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷனா இருப்பாங்க, சிடுச்சிடுன்னு விடுவாங்க. அவங்களை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது என்ன புரியும்னா அவங்க உள்ள வந்து ஏதோ ஒரு அழுத்தமான விஷயங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா வெளியே வந்து நமக்காக சும்மா நடிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நீங்க அவங்களை நெருங்கினீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க நம்ம என்ன மனோபாவத்துல நம்ம இடத்துல பழகுறாங்க, அவங்க உண்மையாவே நம்ம கிட்ட இயல்பா இருக்கிறாங்களா இல்ல நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம அவங்களோட க்ளோஸா போகும்போது கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதற்கான தகுதி நம்ம இடத்துலயே இருக்கிறதுனால, அந்த அறிவாற்றல் நம்ம இடத்துலயே கொடுக்கப்பட்டதுனால நம்ம ஒவ்வொன்றையும் இந்த உலகத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்றாங்க, எப்படி பழகுறாங்க, அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத அந்த அகத்தின் அழகை வந்து முகத்துல காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க நம்முடைய எண்ணங்கள் தான் இங்க நம்முடைய வாழ்க்கையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இங்க மகான்கள் சொல்ல வர்றதுனால இப்ப நாம பொதுவா இப்போ இந்த வாழ்க்கை முறைய எப்படி நம்ம பார்க்கணும், ஒரு விளை நிலம் மாதிரி பார்க்கணும். இப்ப விளை நிலம் அப்படின்னா இப்ப நீங்க வந்து பூமி இருக்கு, உங்களுடைய சொந்த பூமி ஒரு 10 ஏக்கரா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த 10 ஏக்கரா பூமியை வந்து கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதை உழுது நீங்க விவசாயம் பண்ண தயாரா இல்லை அப்படின்னு சும்மா போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா போட்டு வச்சீங்கன்னா என்ன நடக்கும், அந்த பூமி சும்மாவே இருக்குமா? சும்மா இருக்காது. என்ன ஆயிடும்னா அதுக்குள்ள வந்து களை செடிகள் உருவாகும், நிறைய தேவையில்லாத விஷ செடிகள் வந்துடும், பார்த்தீனிய செடி வந்துடும், தொட்டாஞ்சுருங்கி செடி வந்துடும், நமக்கு உணவுக்கு தேவையான உபயோகமான பயிரினங்கள் அங்க உருவாகாம தேவையற்ற பயிரினங்கள் எல்லாம் அங்க வளர ஆரம்பிச்சிடும் அந்த விவசாய பூமியில. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி தேவையற்ற இந்த களை செடிகள் வளராம தடுக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன, உங்களுடைய பூமியை நீங்க பராமரிக்கணும். அப்ப உங்களுடைய பூமியை நீங்க பராமரிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த விவசாய பூமியை வந்து ஏர் உழுறீங்க, ஒரு டிராக்டர் வச்சு பூரா அந்த களை செடிகளை பூரா உழுதுடுறீங்க. உழுது மண்ணோட மண்ணா மக்க வச்சுட்டு அதை நல்லா பாத்தி எடுத்து அதுல வந்து நீங்க தேவையான கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, தக்காளி செடி அப்படின்ட்டு விவசாயத்துக்கு உங்களுக்கு உணவுக்கு தேவையான பயிரினங்களை பூரா நீங்க வந்து பயிரிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், அந்த பயிரினங்கள் ஆனது நீங்க பராமரிக்கிறதுனால அழகாக விளைச்சல் ஆகி உங்களுக்கு நிறைய தக்காளிகளை கொடுக்கும், நிறைய கத்திரிக்காயை கொடுக்கும், நிறைய வெண்டைக்காய் கொடுக்கும். அப்ப நிறைய காய்கறிகளை, கீரைகளை, பழங்களை நீங்க விவசாயம் பண்ணி நீங்க அந்த விளைச்சலை ரொம்ப அமோகமா அனுபவிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளாகிய உணவு பண்டமா இருக்கிறதுனால உங்களுக்கு பயன்பாட்டுல அது தேவைப்படுது இல்லையா. அப்ப இது மாதிரிதான் இந்த உதாரணம் மாதிரிதான் நம்முடைய மனசு. இப்ப நம்முடைய மனசை வந்து நான் சும்மா வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சும்மா வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது சும்மா இருக்காது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சும்மா இருன்னு சொல்லிட்டாங்க, நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், நான் எந்த செயலும் செய்ய மாட்டேன், நான் அப்படியே அமைதியா உட்காந்துடுறேன், நான் சும்மாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை தான் பண்ணுவாங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா அது ஏற்கனவே உள்ள பதிவுகள் இருக்கு இல்லையா, இவங்க முடிவெடுத்த காலங்கள் வந்து முன்பின் முரணான காலமா இருக்கும். ஒரு 20 வயசுல எடுக்கலாம், ஒரு 50 வயசுல எடுக்கலாம், ஒரு 70 வயசுல எடுக்கலாம். அப்ப இங்க அவரவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அப்படிங்கறது எப்படி பாக்குறோம் அப்படின்னா, சிறிய வயதிலிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படை அம்சமாக அதெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கிறதுனால இவங்க மனசை சும்மா நிறுத்தவே முடியாது. அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஏற்கனவே விதைக்கப்பட்ட விதைகள் இருக்கு இல்லையா அந்த பூமியில, அதான் களை செடிகள் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆயிடும், உங்களுடைய மனசு வந்து தேவையில்லாத விசேஷ சுகங்கள்ல போய் இன்னும் அதிகமா ஈடுபடும். நீங்க சும்மா வைக்கிறேன்னு நினைச்சு அந்த மனசை சும்மா நிறுத்திட்டீங்கன்னா முடிஞ்சுது, அது உள்ள இருக்கிற பதிவுகளை பூரா வெளியே கொண்டு வரும். அதுக்கு பேர் வந்து சம்ஸ்காரங்கள், வாசனைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து ஏன் வாசனைகள் சம்ஸ்காரங்கள் சொல்றோம்னா, நீங்க சும்மா உட்காரவே முடியாது, சும்மா உட்கார்ந்தீங்கனாலே உள்ளிருந்து அந்த வாசனைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அது பழைய பதிவுகளா இருக்கும். அந்த பழைய பதிவுகளானது வெளிப்பட்டு வெளிப்பட்டு உங்களுக்கு என்ன பண்ணிடும்னா, ஏகப்பட்ட களை செடிகள் அந்த பூமியில வந்த மாதிரி உங்களுடைய மனசை கலங்கப்படுத்தி விடும். அப்ப இந்த கலங்கம் என்னாகி விடும்னா, உங்களுடைய வாழ்க்கையை தடம் மாறி போக வச்சிடும். அப்ப நீங்க வந்து நல்ல நிலைக்கு போறதுக்கு பதிலா தவறான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் உங்க மனசு எப்படிலாம் இழுத்துட்டு போதோ அப்படியெல்லாம் போய் வீணான வாழ்க்கையை வாழ்ந்து விவேகம் இல்லாம உடம்பு விட்டுட்டு போக போறீங்க. அதுதான் பெரும்பாலான உங்க வாழ்க்கையில நடக்குது. அப்ப இதை வந்து மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, மனசுங்கிறது எப்பயுமே சும்மா இருக்காது, விளை நிலம் என்பது எப்பொழுதும் சும்மா இருக்காது. விளை நிலத்திலே விளைச்சல்கள் ஏதேனும் ஒன்று உண்டாக்கி கொண்டே இருக்கும். ஒன்று அது களை செடி அல்லது நமக்கு தேவையான உணவு செடி. இப்ப நாம தான் அதை இந்த இடத்துல புத்திசாலித்தனமா டீல் பண்ணணும். இப்ப நாம வந்து ஒரு விவசாயியா நம்ம மாறி நம்முடைய விளை நிலத்தை நாம என்ன பண்ணணும், நல்லா அறுவடை பண்றதுக்கான விளைச்சலான விதைகளை அதை நடணும். அப்ப முதல்ல அதை நடுவதற்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த பூமியை வந்து உழணும், ஏர் உழணும். அப்ப அந்த பூமியை வந்து அப்படியே விதைகளை உள்ள போட முடியாது, அதை நல்லா கிளறி விடணும். அந்த பூமியை வந்து நல்லா கிளறி விடணும். அப்ப மண்களை பூரா ஏர் உழுது அந்த மண்ணை நல்லா லூஸ் ஸ்டாயிலாம் மாத்தணும். அப்ப லூஸா மாத்தினாதான் அதுக்குள்ள விதைகள் போடும்போது அது காற்றும் சூரிய ஒளியும் நீரும் உள்ள பாய்ந்து நமக்கு தேவையான கத்திரிக்காய் செடி தக்காளி செடிங்கிற விதைகளை நம்ம விதைக்கும் போது வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப இதை எப்படி நம்ம நடைமுறையில இந்த விளை நிலத்தை நம்ம கையாளுறோமோ அதே மாதிரி நம்முடைய மனதுல நாம் சும்மா வைத்துக் கொண்டிருந்தா கண்ட விசேஷ சுகங்கள் உள்ள வந்து நம்முடைய வாழ்க்கை முறையை மாத்திட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம இது மாதிரி நல்ல உயரிய பாடங்களை நம்ம உள்ள கொடுக்கணும். அத்தியாத்ம ஞான கல்வியை நம்ம வந்து மனசுக்கு கொடுக்கணும். அப்ப மனசு வந்து தடம் மாறி போகாம இருக்கிறதுக்கு அதுக்கு புரிய வைக்கணும், பாரு இந்த மாதிரி பாடத்தை எடுத்து படி, கைவல்ய நவநீதம் படி, பஞ்சதசி படி, சாந்தோக்கிய உபநிஷதம் படி அப்படின்னு சொல்லி மனதுக்கு நீங்க இந்த மாதிரி உபநிஷத பாடங்கள் மகான்களுடைய அறிவுரைகளை நீங்க உள்ள கொடுக்க கொடுக்கவே அது உள்ள போக போக என்ன ஆகும், அந்த மனமானது அந்த பக்குவத்துக்கு மேல்நிலைப்படும். ஏன்னா இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணோம்னா, அங்க உள்ள வந்து ஏர் உழுவுறது மாதிரி மனசை வந்து உள ஆரம்பிப்போம். அப்ப உள ஆரம்பிக்கும் போது நம்முடைய உள்ள என்ன பண்ணும், ஒரு ரசவாதம் நடக்கும். ஒரு சில விஷயங்கள் உள்ள போன உடனே நம்முடைய மனசானது அதை ஏத்துக்க முடியாம கேள்வி எழுப்பும். அப்ப அந்த கேள்விக்கான விடைகளுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு யார் இந்த விஷயத்த சொன்னாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்களுடைய மூலமா நம்ம இதுக்கு விடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த குருமார்களை நாடி நம்ம அதுக்கு உண்டான கேள்விகளுக்கான விடைகளையும் பெற வேண்டும். அப்ப அந்த மாதிரி கேள்விகள் நமக்குள்ள எழுந்துருச்சு, அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது, அதை வந்து நம்ம நீக்கி அந்த தெளிவுக்கு வந்துடணும். அப்ப அது மாதிரி உள்ள போய் அந்த ஏற உழுது தேவையற்றவைகள் எல்லாம் நீக்கிட்டு நமக்கு தேவையானதை பூரா நம்ம விதைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது விளைச்சல் ஆகும் பாத்தீங்களா. அந்த விளைச்சல் தான் நமக்கு எப்படி நடைமுறையில தக்காளியாகவும் கத்திரிக்காகவும் வெண்டைக்காயாகவும் நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி இங்க நம்முடைய மனசுக்குள்ள இருந்து பல உயரிய விஷயங்கள் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த அடிப்படை தான் இங்க நமக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை உண்டு பண்ணி இந்த சமுதாயத்தை நம்ம எப்படி வாழணும், எந்த மாதிரி இந்த உலகத்தை அணுகணும், ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி கையாளணும், நம்ம எந்த மாதிரி நடைமுறையில இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நமக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இது எல்லாமே நமக்குள்ளேயே இருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் தான், வெளியே கிடையாது. எல்லாம் பூமிக்குள்ள இருக்கிற மாதிரி நமக்குள்ளேயே இருக்கு. ஆனா அது எந்த நேரத்துல எது வெளிப்படும் அப்படிங்கிறத சரிப்படுத்துவதற்கு தான் நமக்கு இங்க விவேகம் தேவைப்படுது. அப்ப அந்த அடிப்படையில தான் ஒரு ஒரு இடத்துல வந்து வீரம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அறியாம இருக்கலாம், ஆர்ப்பாட்டம் இருக்கலாம், அமைதி இருக்கலாம், இங்க எல்லாமே இருமைகளா பார்க்கப்படுது. நீங்க ஒவ்வொன்றையும் கவனிச்சு பாருங்களேன். வீரம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பதம் பயம், அமைதி அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பதம் என்ன, ஆர்ப்பாட்டம். அதே மாதிரி அறிவுங்கிறதுக்கு எதிர்ப்பதம் அறியாமை. அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த சமுதாயத்துல இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பூமின்றிருந்தா அதுல களைச்செடியும் பயிரிடலாம், நல்லதும் பயிரிடலாம். ஆனா களைச்செடி தானாகவே வரும், ஆனா பயிரினம் நாம தான் பயிரிடணும். இந்த விஷயம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது களைச்செடிக்காக நீங்க விவசாயம் பண்ண வேண்டாம், நீங்க எந்த விவசாயமே பண்ண வேண்டியதில்லை. நீங்க அதுக்கு ஏர் உழணுங்கிறது கிடையாது. நீங்க அந்த பூமியை வந்து ஏர் ஓட்டி அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு வந்து சூரிய ஒளி கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு திட்டமிடலும் தேவையில்லை. நீங்க அந்த விளை நிலத்தை சும்மா வச்சுக்கிட்டு இருந்தாலே அதுல தேவையற்ற களை செடிகள் தானாகவே விளைச்சல் ஆயிடும், விளைந்து விடும். ஆனா நீங்க உங்களுக்கு தேவையான செடியை பெற வேண்டுமானால், தக்காளியை பெற வேண்டும், கத்திரிக்காயை பெற வேண்டும், வெண்டைக்காயை பெற வேண்டும் என்று விரும்பினீர்களே ஆனால் நீங்கள் நிச்சயமாக அந்த நிலத்தை உழுது உங்களுக்கு தேவையான விதையை விதைத்தால் மட்டும்தான் நீங்கள் அதை பெற முடியும். இந்த அடிப்படை உண்மை எப்படி நமக்கு விளை நிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கோ அதே விளை நிலமாக நம்முடைய மனசும் இருப்பதனால இந்த மனதுக்குள்ள நீங்க அதனுடைய போக்குல விட்டீங்கன்னா அது கண்ட களை செடிகளை உற்பத்தி பண்றது போல கண்ட எண்ணங்களை உற்பத்தி பண்ணிவிடும். அந்த எண்ணங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா நம்முடைய சம்ஸ்காரங்கள், வாசனைகள், பதிவுகள் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த தவறு செய்யறாங்க, நான் வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நான் என்ன சும்மா இருக்க போறேன், எனக்கு இனிமேல் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அமைதியை போயிட்டு அமைதி நிலைக்கு போயிடுறேன், ஆனந்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல இருந்து ஒதுங்குறாங்க இல்லையா. ஒதுங்கி என்ன பண்ணுவாங்கன்னா போய் தனியா உக்காந்துக்குவாங்க, தனியா உக்காந்துக்கிட்டு தனியா ரூம்ல இருக்கேன், நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அமைதியே இருக்கிறேன், அமைதியா இருக்கிறேன்னு சொல்லி அமைதியா இருக்க போய் தான் ஆர்ப்பாட்டமான விஷயங்கள் உள்ளெடுத்து சம்ஸ்காரமா வெளிப்பட்டுடும். அது இவங்களுக்கே தெரியாது, ஏன்னா அதெல்லாம் உள்ள இருக்கு. அது என்ன இப்ப இன்றைக்கு நேற்று உருவாக்குன விஷய சுகங்கள், அதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பிறவி எடுத்தோமோ அத்தனை விதைகளும் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்முடைய ஆயுட்காலம் அதிகபட்சமா 100 ஆண்டுகள் தான், ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் வந்து அதிகபட்சமா 100 ஆண்டு. ஆனா இந்த 100 ஆண்டுக்குள்ள நம்ம எத்தனை உடம்பு எடுத்திருக்கோம், 100 எத்தனை உடம்பு எடுத்திருக்கோம் நமக்கே தெரியாது. உண்மையில நம்ம 100 ஆண்டுகள் கூட வாழ்வதில்லை, ஏன்னா நம்முடைய தவறான வாழ்க்கை முறை வந்து நம்மளை 60, 70, 80 கொண்டு போய் சேர்த்திடுது. அப்ப 100, 120 ஆண்டுகள் கூட நம்ம வாழ முடியாது. நம்முடைய வாழ்நாளை குறைச்சிக்கிட்டு போறது காரணமோ நம்முடைய ஒழுக்கமின்மையே காரணமா இருக்கு, நம்முடைய சரியான உணவு பழக்கமோ நம்முடைய மனதை வந்து அமைதியா வச்சுக்க முடியாத ஒரு நிகழ்வும் தான் நமக்கு வாழ்நாளை குறைச்சிடுது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பல பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அப்ப அதனுடைய வாசனைகள் நமக்குள்ள பதிவாகிட்டே இருக்கு, அதெல்லாம் சித்தம் என்ற நிலையில சேகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கு, அது காஸ்மிக் மைண்டா நம்ம இடத்துல பதிவாகப்பட்டு இருக்குது, அது புறத்துல ஒளிந்து கொண்டிருக்கு. அதுக்கு பேர் வந்து வாசனைகள், சம்ஸ்காரங்கள் என்ற பெயர். அப்ப அந்த பதிவானது நீங்க அமைதியா இருக்க நினைச்சீங்கன்னா அது உள்ள இருந்து வெளிப்பட்டுடும். அப்ப நிறைய பேர் இப்படிதான் வந்து நான் ஒதுங்குறேன் அமைதியா போறேன்னு சொல்லிட்டு பாதை மாதிரி போறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்கணும். ஆன்மீகத்துக்குள்ள ரொம்ப ஆழமா வருவாங்க, நிறைய நான் விஷயங்களை படிக்கிறேங்க தெரிஞ்சுக்கிறேங்க அப்படின்ட்டு வருவாங்க, வந்து கொஞ்ச நாள் படிப்பாங்க, அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளவுதானே நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான், நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்ட்டு உடனே வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டு அவங்க இறைவனை உள்ள பாக்குறேன்ட்டு இறைவனை பார்க்க மாட்டாங்க, வேற விவகாரங்கள் எல்லாம் உள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறத பார்ப்பாங்க. அது மொல்ல மொல்லமா அப்படியே போய் வீணா போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க சரியான வழிகாட்டுதல் படி அவங்க வரல, அவங்களுக்கு அந்த பூமியை எப்படி விவசாயம் பண்ணணும் தெரியல, அப்ப அந்த விளைச்சலை தப்பு தப்பா பண்ணி தவறான அறுவடைகளை பண்ணி அந்த அறுவடைகள் வீணாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா. ஏன்னா விவசாய நிலங்கள்ல வந்து எல்லாருமே பயிர் செய்யறதெல்லாம் சரியா எடுத்துடுறாங்களான்னு இல்லை இல்லையா, காலத்தே பயிர் செய்யும் சொல்லுவாங்க. சரியான காலத்துல பயிர் செய்யாம காலம் மாதிரி பயிர் செய்தா என்ன ஆகும், இப்ப நெல் பயிரிடுறவங்களுக்கு வந்து அதிக தண்ணி தேவைப்படும், மஞ்சள் பயிரிடுறவங்களுக்கு வந்து குறைவான தண்ணி இருந்தா போதும். இவங்க தவறா புரிதல் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து பூமிக்காரன் வந்து நெல் பயிரிட்டு நல்லா நீர் பாய்ச்சிக்கிட்டு இருப்பான், அவனை பார்ப்பாங்க அவன் நல்லா நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கான், நல்லா செழிப்பா வருது, நாமளும் நல்லா நீர் பாய்ச்சோண்டி அவன் மஞ்சளை போட்டுக்கிட்டு நல்லா நீர் பாய்ச்சிக்கிட்டே இருப்பான். அப்ப அங்க வந்து நல்லா துளிர் விட்டு இப்ப நல்லா செடி பெரிய பெரிய செடிகளா வளர்ந்து அந்த நெல்மணிகள் எல்லாம் பூத்து குடுங்கும், இவனுக்கு மஞ்சள் பூரா அழுகி போகும். அப்ப என்ன நடந்தது, இன்னொருத்தனை பார்த்து இவன் சுட்டுக்கிட்டான், அவன் என்ன விவசாயம் பண்றான் இவன் என்ன விவசாயம் பண்றான்னு தெரியாம வந்த விளைவு தானே இப்படி வந்து விவசாயத்துல விபரீதமான ஒரு செயல்பாட்டை உண்டு பண்ணி காட்டுது. அது மாதிரிதான் இங்க மனசும் என்ன பண்ணும்னா இன்னொருத்தரை பார்த்து ஒருத்தன் பண்றது பயிற்சி, அவன் என்னவோ அப்படி பண்ணிட்டு இருக்கான் நான் அப்படி பண்றேன், இவன் இப்படி பண்றான் நான் அப்படி பண்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவரவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அதுக்கான விசை சுகங்கள்ல அவங்க போக வேண்டி இருக்கிறதுனால அப்படி போய்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் நிமித்தம் அவர்கள் வாழுகின்றார்கள், அவர்களுடைய எண்ணம் அப்படி. ஆனா அவர்களை பார்த்து நாமளும் அதே மாதிரி வாழ முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அது தவறான விளைவுகளை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நாம் இங்க செய்ய வேண்டியது என்னன்னா நம்முடைய பதிவுகள் நமக்கு தெரியாது. நீங்க எப்படிப்பட்ட விசய சுகங்களை உள்வாங்கிருக்கீங்க, எப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் உங்களுக்குள்ள இருக்கு, எப்படிப்பட்ட வாசனைகள் உங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த விளை நிலத்துல இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த களைகளை, அந்த களை செடிகளை நீங்க அழிக்க வேண்டுமானால், அந்த களை செடிகளை நீங்கள் அழித்தெறிய வேண்டுமானால் நீங்க ஏர் உழுணும்ல, ஏர் உழுதா தானே அந்த களை செடிகளுடைய விதைகள் பூரா நசுக்கப்படும், அந்த விதைகள் எல்லாம் வெளியே தோண்டி எடுத்து போடப்படும், அப்ப அது சூரியன்ல காஞ்சி போகும், அப்புறம் அது வந்து அழுகி போகும். இப்படி எல்லாம் நடக்கும்போதுதான் அந்த செடிகளுடைய தாக்கம் வந்து குறையும். அது மாதிரி இங்க மனதுல உங்களுக்கு வாசனைகளும் சம்ஸ்காரங்களும் உள்ள நிறைய இருக்கிறத நீங்க வெளியே எடுத்து போடுறது அப்படிங்கிறது உங்களுடைய மனதை நீங்க விசாரிக்கும் போது தெரியும். நான் இவ்வளவு அல்பமா இருக்கேன், இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கேன், என்னையே நான் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன், நான் மற்றவன் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன்னா உள்ள வந்து நான் ரொம்ப அயோக்கியனா இருக்கேன், ஆனா வெளியே வந்து நான் நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உள்ள நம்முடைய எண்ணங்களை நம்முடைய மனோபாவங்களை நம்ம விசாரணை பண்ணும் போது நிச்சயமா தெரிய வரும். அவரவர்களுக்கு அது தெரியாம இருக்கவே இருக்காது. பாக்குறவனுக்கு வேணா தெரியலாம், வெளியே வேடம் போட்டு கொண்டிருப்பதனால இவர் நல்ல மனிதரா இருக்காரு, நல்லா பேசுறாரு, நல்லா பழகிறாரு, நல்லா சிரிக்கிறாரு, இவர் நல்லவராகத்தான் இருக்க வேண்டும் என்று பாக்குறவன் நினைப்பான். ஆனா அந்த வெளி வேடத்தினால அவன் அப்படி பார்வைக்கு தெரிந்தாலோ உள்ள என்னவா இருப்பான்னா கீழ்நிலையில் இருப்பான். அப்ப அது அவனுடைய உள்ளத்தை அவன் விசாரணை செய்து பார்த்தாலே அதை கண்டுபிடிச்ச முடியும். அப்ப அந்த நிலை தான் இங்க நம்ம என்ன பண்றோம், வாசனைகள் சம்ஸ்காரங்கள் சொல்றதுனால இந்த இடத்துல நம்ம விழிச்சுக்கணும். நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி இந்த இருமை நிலைகளுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருப்போம். ஏன்னா மனசு அப்படின்னா வீரத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும், அறிவு கொடுக்கும், அறியாமையை கொடுக்கும், ஆர்ப்பாட்டத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். ஆனா நமக்கு என்ன தேவை, பிரயோஜனமானதெல்லாம் தேவை. அமைதி மட்டும்தான் வேணும், அறிவு மட்டும்தான் வேணும், வீரம் மட்டும்தான் வேணும். அப்ப இந்த மாதிரி வீரம், அமைதி, அறிவு அப்படிங்கிற நல்லதை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நம்முடைய விளைநிலத்தை சுத்தப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும். அதை தூய்மைப்படுத்தாம அந்த களை செடிகள் எல்லாம் நீக்காம நீங்க புதியதாக எதையும் விவசாயம் செய்ய முடியாது. அப்ப புதியதாக நீங்க விதைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மையை உங்களுக்கு சுட்டி காட்டும், உங்களுடைய யதார்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கும். அப்ப இங்க புற சூழ்நிலைகள் நம்மை எவ்வாறு பாதிக்கின்றன அப்படின்னு நம்ம ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் தான், நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் தான் நம்மை அப்படி வாழ வைக்கின்றன, அப்படி நம்மை புரிய வைக்கின்றன அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம இடத்துல அந்த விழித்து கொண்ட விவேகத்தினால விசாரணை செய்து பார்க்கும்போது மட்டும்தான் அது தெரியும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம புற சூழ்நிலைகளை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள இடம் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த புற சூழ்நிலைகள் நம்மை பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் தேவையே இல்லை. அப்ப இது வந்து யாருக்குமே எல்லோருக்குமே பொதுவான ஒரு உண்மை, ஏன்னா அவரவர்களுக்கு உண்டான எண்ணங்கள் அவங்க வாழ்க்கையில அதை காட்டி கொடுத்துடும். அப்ப எண்ணங்களால் எழுந்த உங்களுடைய நினைப்பின் தன்மையையும் உங்களுடைய பிரயோஜனத்தையும் அதற்கான மனதின் வலிமையையும் நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளாததுனாலேயே புற நிலைமைகள் உங்களை பாதிக்கின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நாம நம்முடைய உள்ள விதைச்சு வச்சிருக்கிற அந்த விதைகளை கவனிக்கணும். களை செடிகள் விதைகளா இருக்கிறதுனால அது களை செடிகளாவே வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம தேவையான கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, தக்காளி செடிங்கிற விதைகளை விதைக்காம இருக்கிறோம். அப்ப இதனால களை செடிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. அப்ப நம்ம அந்த களை செடிகளை நீக்கிட்டு நல்ல விதைகளை நம்ம விதைக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த களை செடிகளை புற சுத்தப்படுத்தணும் இல்லையா, அந்த வேலையை நம்ம செய்யணும். அப்ப அந்த வேலையை செய்வதுதான் இங்க மன தூய்மைங்கிறது. அந்த மன தூய்மை எப்படி உண்டாகும் அப்படின்னா நம்மிடத்துல இருக்கின்ற உண்மைத்தன்மையில் தான் உண்டாகும். நம்மிடத்துல அந்த உண்மை இல்லாம நம்ம வெளியே நடிக்க கூடாது. அதாவது பெரும்பாலானவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுதான் அவங்க வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது. அப்படி இருக்காம ரொம்ப டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையா நம்ம வாழ கத்துக்கணும். ஏன்னா வள்ளல் பெருமான் அழகா இதை சொல்றாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானுடைய பாடல் கூட இருக்கு. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பான், அந்த மாதிரி ஆட்களோட உறவு எனக்கு உண்டாக வேண்டாம் இறைவா அப்படின்னு இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்வதாக அவருடைய பிரார்த்தனை பாடல் இருக்கு. அதையும் நம்ம இங்க சிந்திக்கணும். ஏன்னா இங்க வந்து மனிதர்கள் எப்படின்னா பெரும்பாலும் அப்படி உண்மைத்தன்மையா வெளிப்பட மாட்டாங்க. இதை வந்து திருவள்ளுவருடைய திருக்குறள் அழகா சொல்லும், புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா. அது என்ன சொல்ல வருது, நம்முடைய உடல் தூய்மையாக இருப்பது வந்து நீர்னால செஞ்சுக்கலாம். நீங்க குளிச்சிங்கன்னா உங்க உடல் தூய்மையாயிடும், அணுக்கெல்லாம் போயிடும். ஆனா உள்ளம் தூய்மையாகணும் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும், வாய்மையால் காணப்படும். உங்ககிட்ட உண்மைத்தன்மை இருந்தா மட்டும்தான் நீங்க உள்ள அந்த உண்மைத்தன்மையை, அந்த அறிவை, அந்த ஆண்டவனை, அந்த இறைவனை பிரகாசிக்க வைக்க முடியும். இல்லைன்னா நீங்க வந்து சும்மா வெளியே ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உண்மையான வாழ்க்கையாக இருக்காது. அது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகின்ற வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆனா நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றுவது போல நினைத்து கொண்டிருந்தாலும் உண்மையில் பார்க்க போனா உங்களால் மற்றவர்களை ஏமாற்றப்படுவதில்லை, நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்க அப்படிங்கிறதா அதனுடைய முடிவாக இருக்கும். அப்ப இதை நம்ம நல்லா இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு மனம் சார்ந்து நிறைய விஷயங்களை மகான்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப இந்த புறப்பொருள்கள் உங்கள் வாழ்க்கையை ஆக்குவதற்கும் அழிப்பதற்குமான சக்தியை கொண்டிருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்கள். அதாவது உங்களுடைய சகல துக்கங்களுக்கும் நம்பிக்கைகளும் நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த விதைகளும் தான் காரணம். ஏன்னா நீங்க தவறான ஒரு புரிதலை உள்ள விதைச்சுக்கிட்டு அதை சரி என்று நீங்க ஆமோதனை செய்து கொண்டு அதை வந்து அதுதான் சரி அப்படின்னு வாதிட்டு கொண்டு நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்னா தவறான ஒரு புரிதல் வச்சுக்கிட்டு அதுல அடம் பிடிச்சுக்கிட்டு அதே மனநிலையில நீங்க பயணிக்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது உங்களை என்ன பண்ணும், துன்பத்தை தான் உண்டுபடுத்திக்கிட்டே இருக்கும், உங்களை துயர நிலையில தான் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதையெல்லாம் முதல்ல நம்ம நீக்கணும். நம்ம இடத்துல அந்த தவறான புரிதல் உள்ள வச்சிருக்கிறத வெளியே எடுத்து போடணும். அந்த விஷயத்த நம்புறதுனாலதான் நான் இப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த நம்பிக்கைத்தன்மை வந்து என்னை கீழ்நிலைப்படுத்துது, என்னை வந்து அடிமைப்படுத்துது, அதனுடைய இஷ்டத்தை என்னை இழுத்துக்கிட்டு போகுது, என்னை வந்து அடிமையாக்கி அது எஜமானன் மாதிரி என்னை வாழ வச்சு பாக்குது. அப்ப நம்ம அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறத நீங்க எப்ப உண்மையா ஒப்புக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டும்தான் உங்களிடத்துல வந்து இந்த மாதிரி உயரிய விஷயங்களை உள்வாங்கவும் முடியும். இங்க சாஸ்திரம் வந்து இப்படிப்பட்ட உயரிய விஷயங்களை சொல்ல வர்றத ஏன் நிறைய பேரால கேட்க முடியல அப்படின்னா அவங்க கிட்ட அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதாவது பெரும்பாலானுடைய மனம் என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே தவறான ஒரு புரிதல்ல சிக்கிக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அற்பமா பாக்குது, ரொம்ப அபத்தமா பாக்குது. அது வந்து ஆர்குமெண்ட்லயே போயிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் ஆர்குமெண்ட்லயே போகும். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, என்னிடத்துலயே நிறைய பேர் பேசுவாங்க. பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க பிடிச்ச விஷயத்தான் சரின்னு சாதிப்பாங்க. அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி இருக்கு, நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்ட்டு. அவன் பிடிச்ச முயல் வந்து ஒரு முயல் மூணு காலோடு கிடைச்சிடுச்சு, ஒரு கால் ஊனம். அப்ப அதுக்காக அவன் மூணு கால் தான் முயலுக்குன்னு சொல்ல முடியாது இல்ல. அடுத்து இன்னொரு முயலை பிடிச்சி பார்த்தா தானே அந்த முயலுடைய உண்மையா எத்தனை கால் இருக்குன்னு தெரியும். ஆனா அவன் இன்னொரு முயலை பிடிக்க மாட்டான், அந்த பிடிச்ச முயலையே வச்சுக்கிட்டு முயல்னா மூணு கால் தாங்க அப்படின்னு அடம் பண்ணிட்டு இருப்பான். அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தவறான புரிதல்களை உள்ள வச்சுக்கிட்டு அதுதான் சரி அப்படின்ட்டு ரகலை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்கவும் தயாரா இல்லை. நாமளா சும்மா இருந்தாலும் நம்மளை விட மாட்டாங்க. இப்ப எங்கிட்டயே வருவாங்க, எங்கிட்டயே ஆர்குமெண்ட் எல்லாம் இருக்கு. நேத்து ஒருத்தர் வந்தாரு, நேத்து வந்து ஒருத்தர் காலையில 9:30 ஃபோன் பண்ணாரு, என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்டுங்க, ஆனா ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் கேட்டேன், எனக்கு இது வந்து நம்ப முடியல, ஏத்துக்க முடியல. அதாவது இங்க எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இறைத்தன்மை கிடையாது, பொதுவாக கடவுளுங்கிறது எனக்கு உண்மை கிடையாது, அப்படி இப்படின்ட்டு அவருடைய விஷயத்தை எடுத்து எடுத்து என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் நான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன், சரி நீங்க எல்லாமே மைண்ட்ல தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னாரு. சரி அப்போ நீங்க வந்து அந்த மனிதனுடைய மைண்ட் வந்து பிளே பண்றது கவனிங்களேன், மூன்று விஷயங்கள்ல நீங்க பிளே பண்ணதுல மைண்டு, நனவு நிலையில பிளே பண்ணுது, கனவு நிலையில பிளே பண்ணுது, டீப் ஸ்லீப்ல அது காணாம போயிடுது. அப்போ நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல எங்க போயிட்டீங்க, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் தான் ஆழ்ந்த உறக்கத்துல காணாம போயிடுறோம் அப்படின்னாரு. நான் எல்லாருங்கிற விஷயத்த விட்டுருங்க, கேள்வி கேட்டது இப்ப நீங்க, நீங்க மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க, மற்றவங்க யாரும் என்கிட்ட கேள்வி கேட்கல, நீங்க தான் இப்ப கேள்வி கேட்டிருக்கீங்க, நீங்க பதில் சொல்லுங்க, ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க எங்க போனீங்க அதை மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அது ஒண்ணு அவர் மாத்தி மாத்தி அவரு போக்கிலே பேசிட்டு இருக்காரே தவிர நம்ம சொல்ற விஷயத்த அவர் உள்வாங்க தயாரா இல்லை. அப்புறம் எல்லாமே மகான்கள் எல்லாம் மூடர்கள் முட்டாள்கள், அவன் இப்படி உலகி வச்சிருக்கான், இவன் இப்படி புத்தகம் எழுதி வச்சிருக்கான், அப்படி இப்படின்னு நெகட்டிவான விஷயங்களை என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு மேல நான் என்ன சொல்லிட்டேன்னா, உங்களோட பேசி என்னோட நேரத்தை வீணாக்க விரும்பல, போன வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கட் பண்ணிட்டேன், நானே கட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா வேற வழி இல்லை, இந்த மாதிரி ஆட்களோட பேசும்போது அவர்கள் வந்து மன உளைச்சல நமக்கு வாலண்டியா உண்டு பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா அதை கேட்கற தன்மை இல்லை, நம்ம சொல்றதை வந்து காது கொடுத்து கேட்கற தகுதி கிடையாது அவங்களுக்கு. அப்ப அவங்களால வந்து இந்த விஷயத்த உள்வாங்கி மாறுதலுக்கு உட்பட முடியாது அப்படிங்கறத நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஏன் அப்படின்னா இப்ப சாஸ்திரம் பொறுத்த வரைக்கும் என்ன முதல்ல சொல்ல வருதுன்னா, விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் அப்படிங்கிற நான்கு விஷயங்களை சொல்லும். அதுக்கு வந்து சாதன சதுஷ்டயம் அப்படின்னு பேரு. சாதன சதுஷ்டயம் அப்படின்னா நான்கு விதமான சாதனைகள். அப்போ இந்த சாதனம் இல்லாம ஒருத்த சாதிக்கவே முடியாது. சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை அப்படிங்கிற கைவல்ல அவனுடைய பாடல் ஒன்று இருக்கு இல்லையா. அப்ப இந்த நான்கு சாதனைகள் யாருக்கு உண்டாகுதோ அவன் மட்டும்தான் உண்மைத்தன்மையை அந்த இறைத்தன்மையை உணர்வான். மற்றவர்களால் அந்த உண்மைத்தன்மையை அந்த இறைத்தன்மையை உணர முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இதை சொல்றத உள்வாங்கிறதுக்கான ஒரு விவேகம் இருக்கணும், புரிஞ்சுக்கிற புத்தி சக்தி இருக்கணும். அவன் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கிட்ட வந்து இல்லைங்க, உண்மையா முயலுனா நாலு கால் இருக்குங்க, அது நிறைய பேர் பிடிச்ச முயல்கள் அப்படித்தான் இருக்கு, நீங்க பிடிச்ச ஒரு முயலை வச்சுக்கிட்டு மூணு காலம் சொல்லாதீங்க, கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு நம்ம சொன்னா அதை புரிஞ்சுக்கிற புத்திசாலித்தனம் இருக்கிறவன் தான் சரி இவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கலாமே, நாலு கால் இருக்கிற முயலை பார்ப்போமே அப்படின்னு ஒரு தேடுதல் வந்து அவன் நாலு கால் இருக்கிற முயலை பார்த்தாதான் அந்த மூணு கால் இருக்குங்கிறதுல அவன் விட்டு வெளியே வர முடியும். ஆனா அவன் அதுக்கு வெளிவர தயாராகவே இல்லை அப்படிங்கிறவங்கிட்ட நீங்க என்ன மாதிரி விஷயத்த சொன்னாலும் உள்ள போகாது இல்லையா. அப்ப அதுக்குதான் பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நீங்க எழுப்ப முடியாது இல்லையா. அது மாதிரி சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தான் எல்லாம் தெரிந்தவன் அப்படிங்கிற அகங்காரத்துல இருக்கிறவனை போய் நீங்க ஒரு விஷயத்தை தெரிய வைக்க முடியாது, அவனுக்கு புரிய வைக்க முடியாது. அப்ப அவனங்கிட்ட போய் நம்ம பேசினா நமக்கு காலவரையமாகும், நமக்கு மன உளைச்சல் உண்டாகும். அப்ப அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நம்ம விலகி போயிடணும். அதுதான் நமக்கு புத்திசாலித்தனம், நமக்கு வந்து சேஃப்டி, மன உளைச்சல் ஆகாம நம்ம அமைதியா வாழ்ந்துட்டு போகலாம். இல்லைன்னா நம்ம அவங்களோட போய் சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவோம். அப்ப அவர்கள்கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி வாழ்ந்துக்கணும், புரியாதவங்கிட்ட போய் நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணவே கூடாது. அது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி விஷயங்களை கொண்டு போய் புரிய வைக்க முயற்சி பண்ணி தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணி அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டைகள் உண்டாகி அதனால சங்கடங்களை சந்திக்கிற மாதிரி எல்லாம் ஆன்மீகத்துல நிறைய பேர் நம்ம பாக்குறோம். அது மாதிரி எல்லாம் யாருமே முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க யாருமே அப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஈஸியா எடுத்து புரிய வச்சிட முடியாது. அதுக்கு முதல்ல அவனுக்கு தகுதி வந்து விவேகம் இருக்கணும். விவேகம்னா நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய புத்திசாலித்தனம் அவங்ககிட்ட இருக்கணும். அவன் மட்டும்தான் இந்த பாதைக்குள்ள வர முடியும். அதான் ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன். அதை சொல்லுது சாதன சதுஷ்டயம்ல விவேகம். அப்புறம் வைராக்கியம். வைராக்கியம்ங்கிறது அந்த புத்திசாலித்தனம் வரும்போது மட்டும்தான் அந்த பற்றற்ற தன்மை புரியும். நீங்க எது உண்மை எது உண்மை இல்லை, எது நித்தியம் எது அநித்தியம் அப்படிங்கிற தன்மை அவனுக்கு புரிய வரும்போது அப்பதான் அவன் தேவையில்லாத விசேஷங்கள்ல பற்று வைக்க மாட்டான். வைராக்கியம் என்றாலே பற்றற்ற தன்மை. அப்ப அந்த பற்றற்ற தன்மை அவனுக்கு அப்ப உண்டானா மட்டும்தான் அவன் அந்த பரம்பொருளை அனுபவமாக்க முடியும், இல்லைன்னா அவனால் அனுபவமாக்கவே முடியாது. அப்ப விவேகம் வைராக்கியம் சமாதி சட்க சம்பத்தி அப்படின்னு ஆறு சாதனைகள் சொல்லுது. சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் அப்படிங்கிற அடிப்படையில கைவல்ய நவனிதம் பேசும். அப்ப அங்க பொறுமை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் உள்ள போகாது. ஏன்னா இதெல்லாம் ஏனோ தானோ கேட்க முடியாது. இதுக்கெல்லாம் வந்து முதல்ல பொறுமை வேணும். இந்த பாடத்திட்டத்தை கேட்கணும்னாலே அதற்கான நேரத்தை ஒதுக்கணும், என்ன சொல்ல வராங்க மகான்கள் அப்படிங்கிற கருத்துரைகளை நம்ம உள்வாங்கிறதுக்கான சகிப்புத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். இதெல்லாம் உள்ள போக போகவே நம்முடைய மனதுல ஒரு மாற்றம் நிகழும். அப்ப இதெல்லாம் உள்ள நடக்கணும் இல்லையா. அப்ப அந்த சாதன சதுஷ்டயத்துல இந்த சமாதி சத்க சம்பத்திங்கிற ஆறு நிலைகள் நமக்குள்ள சரியா இருந்தா மட்டும்தான் இறுதியாக நமக்கு என்ன கிடைக்கும், முமுட்சுத்துவம் கிடைக்கும். முமுட்சுத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா மோட்சம் கிடைக்கும். மோட்சத்தின் மீது இச்சை. இச்சை அப்படிங்கிறனா ஆசை. சனாதன தர்மத்தினுடைய நெறிமுறைகள் பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு, தர்மார்த்த காம மோட்சம். அப்ப தர்மம் இருக்கணும், பொருள் இருக்கணும், அறம் இருக்கணும், பொருள் இருக்கணும், இன்பம் இருக்கணும், அதுக்கப்புறம் வீடு பேர் வரணும். அப்ப அந்த வீடு பேருங்கிற அந்த மோட்சத்தின் மீது யாருக்கு ஆசை இருக்கிறதோ அந்த மோட்சம்ங்கிறது என்ன, வாழும் போதே ஆனந்த நிலையில வாழணும், அமைதியா வாழணும், அதுதான் மோட்சம். அப்ப அந்த நிலைக்கு யார் ஒருத்தன் உயர்வதற்கு விரும்புகிறானோ அவனுடைய வாழ்க்கை அறம்படி இருக்கணும். அறம் பொருள் இன்பம் இருந்தா அவன் அந்த இறுதி நிலையாகிய வீட்டு பேரை அடைந்து விடுவான், பிறவா பெருநிலையை அடைந்து விடுவான், அவன் தான் மோட்சத்தை அடைகிறான். மோட்சம் என்பது விடுதலை, லிபரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இங்க யாருக்கு விடுதலை, மனதிற்கு விடுதலை. ஏன்னா மனதுதான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது, அஞ்ஞானத்தினால அறியாமைகள்னால தேவையற்ற விசேஷங்களை உள்வாங்கி கொண்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தது. இப்ப அந்த மனதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், டீச் பண்ணிட்டோம், இந்த மாதிரி தவறான விஷயங்களை நீ புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாய், விவேகம் இல்லாமல் நீ மனம் போன போக்கில போய் கொண்டிருக்கிறாய், ஆகவே விழித்துக்கொள் அப்படின்னு சொல்லி மனதுக்கான சில புரிதல்களை நம்ம கொடுக்க கொடுக்க கொடுக்கதான் அந்த மைண்ட் ஆனது என்ன ஆகும், லிஃப்ட் ஆகி அப்டேட் ஆகும். அப்ப மேல் பரிமாணத்துக்குள்ள வந்து அப்டேட் ஆகும்போது மட்டும்தான் அது தன்னுடைய யதார்த்தத்தை தன்னுடைய சொரூபத்தை பிடிக்கும். அந்த சொரூபம் தான் இங்க ஆனந்தத்தையும் அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும். அப்படி வாழ்கின்ற வாழ்க்கை தான் இங்க மோட்சம், வீடு பேரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம இறந்த பிறகு எங்கேயோ போறது கிடையாது. அப்ப இதுதான் நம்ம இங்க மைண்ட்ல பண்ண வேண்டிய விஷயம். அப்ப அந்த நிலையில நம்ம இங்க மனசுல எந்த ஒரு விகல்பமான விசேஷங்களை உள்ள வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது ஆக்டிவேட் ஆகி வெளிப்பட்டுடும். அது வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தான் வாழ வைக்கும். ஆகவே மனம்ங்கிறத நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா வைக்க முடியாது. அந்த மனதை வந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி கொண்டுதான் இருக்கும். ஆனா நீங்க எதை பற்றணும் அப்படின்னா நல்லதை நோக்கி பற்றணும். அப்ப இது மாதிரி அத்தியாத்ம யோகம், இது மாதிரி ஞான கல்விக்குள்ள நம்ம வந்து இதை மனசுக்கு நீங்க கொடுத்து புரிய வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த புரிதல்ல மேம்பட்ட மனதானது அந்த மனம் கடந்த அந்த அறிவு நிலைக்கு உயர்ந்து விடும். அந்த அறிவு நிலை தான் இங்க அந்த இறைநிலை, பிரம்ம நிலை, பிரம்மானந்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதுக்கான பாதைகளை தான் நம்ம வகுத்து கொடுத்து மகான்கள் எல்லாம் நம்மளை வழிநடத்தி கொண்டு போறாங்க. அதை நல்லா உள்வாங்கி கொண்டு இந்த மாதிரி உயரிய பாதைகள்ல நீங்க பயணம் பண்ணணும். அப்ப இதுக்கு இடையூறாக இருப்பது எதுன்னா நமக்கு நன்மை செய்வதும் இதே மனசுதான், நமக்கு தீமை செய்வதும் இதே மனசுதான். அப்ப இந்த மனதுல தீமைகளை அதிகமா உள்ள வச்சுட்டு இருந்தா அது நமக்கு இடையூறாக இருந்து இது மாதிரி நல்ல வழிகளில் போவதற்கு விடாது. ஆகவே நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், தீது வந்தாலும் சரி நல்லது வந்தாலும் சரி, அதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நாம மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்க இன்னொருத்தர் கொடுக்கறது கிடையாது, நாமளே அதை பழைய பதிவுகள்ல உள்ள இருந்து வெளிப்படுத்தி அனுபவமாக்கி பார்க்கிறோம். அப்ப நாம இந்த இடத்துல கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு நம்ம இடத்துல தீமைகள் அனுபவமாகாத மாதிரி நன்மைகள் மட்டுமே நமக்கு அனுபவமாகின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கிட்டா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து சந்தோஷமும் நிம்மதியும் நிறைவான வாழ்க்கையும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும், வாழ்கின்ற காலம் வரைக்கும் இருக்கும். அப்ப அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அப்ப இந்த பாடத்திட்டம் இன்னும் இதை பற்றி ஆழமான விஷயங்களை நமக்கு சொல்ல இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாகத்தான் பார்க்கிறோம். இதை பற்றி நிறைய புரிதல்கள் மனதுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு தலைப்பிலையும் இந்த பாடத்திட்டத்தை எடுக்கிறோம். ஆகவே இதனுடைய அடுத்த வகுப்பு பிறகு நான் அறிவிக்கிறேன். இப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் சத்.